الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم: وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. وقال النبي عليه الصلاة والسلام: لا يفرق مؤمن مؤمنا إن كره منها خلقا رضي منها خلقا آخر. صدق رسول الله صلى الله عليه وسلم. ألا وتعلم நிகரத்த அன்புடையவன் வாக்கிய எல்லாம் வந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அணிவித்து கொண்டாடுகிறார். அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரும் மீறிய அரசூலும் வாங்கி சந்தமாக சந்தம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துறை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் எங்கெங்கும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, உலகத்திலே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான சோதனைகளையும் பிரச்சனைகளையும், அது பணத்தால சோதனை, நோய்களால சோதனை, ஆட்சி அதிகாரிகளால சோதனை, நாட்டுடைய தலைவர்களால சோதனை, ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு வகையான சோதனைகளை எதிர்நோக்குவதை அடிக்கடி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதே மாதிரி உண்டான மிகப்பெரிய சோதனை என்றால் அது மிகையாகாது. சமீப காலமாக நம்முடைய இஸ்லாமிய குழந்தைகளின் மூலமாக பெற்றோர்களுக்குள்ள சோதனை. சில நேரங்களில் குழந்தைகள் இல்லாதவர்கள் மிகப்பெரிய சிரமத்திலும் கவலையிலும் இருப்பார்கள். ஒரு சில பெற்றோர்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூறுவார்கள், எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த குழந்தை, அதன் மூலம் நான் படக்கூடிய பாடு, அதன் மூலம் எனக்கு ஏற்படுகின்ற மன உளைச்சலை பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருப்பது மிக நல்லது போன்று தெரிகின்றது என்றும் கூறக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். சமீப காலமாக நமக்கு முன்னால மிகப்பெரிய ஒரு சவால், நம்முடைய ஆண் பெண் குழந்தைகளை வளர்த்து நல்லவர்களாக சமூகத்திற்கு முன்னால் விடுவது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் இந்த குழந்தைகளை நல்லவர்களாக சமூகத்தில் உயர்ந்தவர்களாக மாற்றுவது அதற்கு மிகப்பெரிய ஒரு பங்கு அந்த பெற்றோர்களை காடுகின்றது. அது தாய் தந்தையாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், அவர்கள் வீட்டிலே வாழக்கூடிய அவர்களுடைய நடவடிக்கைகள், பேச்சுவார்த்தைகள், அவர்கள் இன்பமான துன்பமான நேரங்களில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதங்கள், இவைகள் தான் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே உள்ள அன்பாக இருக்கலாம், அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய சண்டை சக்கரவுகளாக இருக்கலாம்,
இவைகள் ஒவ்வொன்றும் குழந்தைகளுக்கு மத்தியில மிகப்பெரிய தாக்கங்களை உண்டு பண்ணும். அதனால கணவன் மனைவியோ தாயோ தந்தையோ அவர்கள் இரண்டு பேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அந்த குழந்தைகளுக்கு உணவுகளை கொடுப்பது, உடைகளை வாங்கி கொடுப்பது, விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுப்பது, வயது வந்ததற்கு பின்னால் அவர்களை ஓத வைப்பது, படிக்க வைப்பது, இதுவும் பொறுப்பு மாதிரி. இதே விட மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அந்த தாயுக்கும் தந்தைக்கும் இருக்கின்றது. குழந்தைகளுக்கு முன்னால் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், குழந்தைகளுக்கு முன்னால் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் பேச்சுவார்த்தைகளையும் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பாரிய ஒரு பொறுப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. மேலாம் பெரியார்களே, சகோதரர்களே, அதனால கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இரண்டு பேர்களும் வீட்டுக்குள்ளே குழந்தைகளுக்கு முன்னால் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் விடல. கணவனுக்கும் சில கடமைகள், மனைவிக்கும் சில கடமைகள். கடமைகள் இருப்பதை கொண்டு இரண்டு பேர்களுக்கும் சில உரிமைகளும் இருக்கின்றன. அந்த பாடல கூறுகின்றான், அந்த மனிதர்களுக்கு சில கடமைகள் இருப்பதை போன்று முறையான உரிமைகளும் இருக்கின்றன. அதனால கணவன்மார்கள் அவர்கள் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார்களா என்று பார்த்ததுடன் அவர்களுடைய உரிமைகள் அவர்களுக்கு கிடைக்கின்றனவா, அவர்களுக்கு உள்ள அவர்களுடைய உள்ளத்திலே உள்ள மன குமுறல்கள் ஆங்காங்கே நாம் பெருமெடுக்கின்றோமா, அவர்களுடைய பேச்சுகளை கேட்பதற்கு நாம் காது கொடுத்து விடுவோமா என்றும் பார்க்க வேண்டும். அநேகமாக பொதுவாக கணவன் பேசும் பொழுது மனைவி நம் அமைதியாக கேட்கணும். அதற்கு மாற்றமாக மனைவி கொஞ்சம் எதிர்த்து பேசிவிட்டால் அங்கே மிகப்பெரிய பிரச்சனை. மனைவி கணவனுடைய பேச்சை கேட்கிறார் இல்ல, கணவனுக்கு வழிபடுகின்றார் இல்ல, கட்டுப்படுகின்றார் இல்ல என்று ஒரு பேச்சு வந்து விடும். நாம் பேசக்கூடிய நேரத்தில் நம்முடைய மனைவி நம்முடைய பேச்சை கேட்பதை போன்று அவர்களுக்கும் பேசுவதற்குரிய சந்தர்ப்பங்களை கொடுக்க வேண்டும். அவர்கள் பேசும் பொழுதும் நாமும் கொஞ்சம் அமைதியாக இருந்து கேட்க வேண்டும். வெறும் மனைவியுடைய பேச்சுவார்த்தை வந்த சில கட்டங்களில் அதை விட தாங்கி மனைவிமார்களுடைய தலைகளை கூட அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். கதை ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 11 மனைவிமார்களுடைய கதையை நபியவர்களுக்கு சொல்லி கொண்டு வருகின்றார்கள். அது நீண்ட ரிவாயத். அந்த ரிவாயத்திற்கு பெயரே ஹதீஸே உம்மி ஸரா. ஹதீஸே உம்மி ஸரா என்ற மிக நீளமான ஹதீஸ். 11 மனைவிமார்கள் ஒன்று சேர்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே தனக்குள்ளே பேசி முடிவெடுக்கின்றார்கள். நாம் எல்லோருமே நம்முடைய கணவன்மார்களை பற்றி உண்டான உண்மையை உள்ளாதுள்ளபடி நாங்கள் சொல்லுவோம், எதையுமே மறைக்க மாட்டோம் என்று ஒவ்வொரு மனைவியாக தன்னுடைய கணவனிடம் உள்ள நல்லது கெட்டது எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டு கடைசியில அதாவது உம்மி ஸரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் அபு ஸராயை பற்றி குறிப்பிடுகின்றார். அதோடு அந்த ஹதீஸ் முடிந்து விடுகின்றது. அந்த முழு கதையை கேட்ட நபியவர்கள் சொன்னார்கள், எப்படி உம்மி ஸராக்கு அபூ ஸரா எப்படி இருந்தாலோ அதே போன்று நான் உங்களுக்கு இருப்பேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன அந்த முழு கதையையும் கேட்டிருக்கின்றார்கள். நான் பொதுவாக பார்க்கலாம், நமக்கு இரண்டு காதுகள் ஒரே ஒரு வாய், அங்கே சொல்லாமல் சொல்லப்படுகின்றது, வாயால கொஞ்சம் பேசுங்க, காதால அதிகமா கேளுங்க. ஆனால் இன்று நடக்கிறது என்ன, நாங்க அதிகமாக பேசுகின்றோம் ஆனால் காதால் குறைவாக கேட்கின்றோம். மனைவியுடைய பேச்சையும் கேட்க வேண்டும். அவர் பேசும் பொழுது நாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தோம் என்றால் அவருடைய பிரச்சனைகளில் 50% மேற்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். அவள் சொல்ற ஆகப்பெரிய குற்றச்சா என்ன, அவர் இந்த பேச கேட்கிறார் இல்ல, அவர் என்ன மதிக்கிறாரே இல்ல, ஒரு 5 நிமிஷம் நான் பேசுறதை கேள்வி கண்ட இல்ல, உனக்கு பேசலா, நான் சொல்வதைத்தான் நீங்க கேட்கணும் என்ற அடிப்படையில நடக்குது. இடம் பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால தன் நபிவர்கள் சொன்னார்கள்,
ஒட்டு மொத்தமாக மனைவிமார்களை குறை சொல்லி ஒதுக்கி தள்ளிடாதீங்க. மனிதன் இந்த தோரணையில அவர்களிடையும் சில முன்ன பின்ன, நம்மிடத்திலேயும் சில முன்ன பின்னர்கள் இருக்கத்தான் செய்யும். ஒன்றுமே இல்லாமல் நாம் உழைத்த நாம் நினைத்த மாதிரி நூற்றுக்கு நூறு மனைவி அமைய வேண்டும். மனைவி நினைத்த மாதிரி நூற்றுக்கு நூறு கணவன் அமைய வேண்டும் என்றால் அது உலகமாக இருக்கவே முடியாது. அது சொர்க்கமா இருந்தால்தான் அப்படி நடக்கும். உலகத்துடைய வாழ்க்கையில கணவன் செய்கிற முன்ன பின்ன மனைவி செய்கிற முன்ன பின்னவை இருக்கும். அவர்கள் ஒன்றை வெறுக்கிறீங்க, நீங்கள் விரும்பக்கூடிய இன்னும் ஒன்று அவர்கிட்ட இருக்கும். அவர் பெரிய படிப்பில் குறைந்தவராக இருக்கிறார். மறுமுறையில் கணவனுக்கு இந்த அளவுக்கு வழிபட்டு கட்டப்பட்டு நடப்பார். அழகில் கொஞ்சம் குறைந்தவராக டாக்டானவராக இருக்கிறார். ஆனால் மறுமுறையில் அவருடைய அகலா அவருடைய பண்பை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவருக்கு நிகர் அவள் என்று கூறக்கூடிய அளவுல நல்லவைகளும் இருக்கும். சில வேலை வேகமா கோவப்படுவாங்க, ஆனால் மறுமுறையிலே அந்த வேகம் தணிந்து சமாதானமாகி விடுவார். நாம் சில வேலை எங்களுடைய கோபம் அடங்காது. சில நேரத்தில் வார கணக்கில் அந்த கோபத்தை வைத்துக் கொண்டிருப்போம். அதனால நபியவர்கள் சொன்னார்கள், அந்த மனைவி மார்க்கடத்தில் கண்ணியமான முறையில் சகிப்பு தன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒன்றை நீங்கள் திருத்தாலும் சரி, அவர்களுடன் கண்ணியமான முறையில் சகிப்பு தன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். நலவுகள் நல்ல குணங்கள் அவனிடம் இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் நிசாவில் ஞாபகப்படுத்துகின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால சில நேரங்களில் அவர்களுக்கும் வேகம் வரும், அவர்களுக்கும் கோபம் வரும், அவர்களுக்கும் ஆத்திரம் வரும். நாங்க வேகம் ஆத்திரம் வரக்கூடிய நேரத்தில் நாங்க சத்தம் போடுவதை போட்டு சில நேரங்களில் எப்பயாவது ஒருக்கு அவர்கள் சத்தம் போட்டு விட்டார்கள் என்றால் அதை ஒரு சில பெரிய பாரதூரமான தவறு மாதிரி எடுத்துக் கொள்வார். அல்ஹம்துலில்லா, நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தில் இன்று வரைக்கும் இது பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. கணவனை எதிர்த்து மனைவி பேசுறல்ல, கணவனுக்கு கோபம் வந்தா மனைவி அமைதியாக இருப்பால் அப்பாலைத்தான் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நாமும் விரும்புகின்றோம். ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்துல அந்த மனைவியை பொறுத்து பொறுத்து பொறுக்க முடியாமல் ஏதாவது ஒரு கட்டத்துல கணவனை எதிர்த்து பேசிவிட்டால் என்றால் அது பாரதூரமான தவறு இல்லை. வரக்கூடிய ரிவாயத் அதற்கு அமர் ரபி அல்லாஹ் வேகமான சஹாபி, அவர்கள் ஒரு தடவ வீட்டிற்கு வந்து ஏதோ ஒரு விடைய மனைவியுடன் அவர்களுக்கு மத்தியில ஒரு சின்ன சண்டை சச்சரவு ஏற்பட்டு அந்த நேரத்தில் மனைவி கொஞ்சம் சத்தமாக பேசி கொடுக்கின்றார்கள். அதற்கு அமர் ரபி அல்லாஹ் அவர்களை எதிர்த்து அதற்கு அமர் ரபி அல்லாஹ் சொன்னார்கள், எங்களையே எதிர்த்து பேச வந்துட்டீங்க, மாப்பிள்ள கணவனையே எதிர்த்து பேச வந்துட்டீங்கன்னு சொன்ன நேரத்தில் அதற்கு அமருடைய மனைவியும் மனைவி தான் சொன்னாங்க, நான் உங்களை எதிர்த்து பேசினா பரவாயில்லை, இன்றைக்கு ரசூலுல்லாவையே அவருடைய மனைவி எதிர்த்து பேசிவிட்டார்கள். அதற்கு அமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு கடுமையான ஆத்திரம், நீங்க என்ன எதிர்த்து பேசினா பரவாயில்லை, ரசூலுல்லாவை அவருடைய மனைவி எதிர்த்து பேசிவிட்டார்களா, யாராவது அவ்வாறு செய்து விட்டார், அவர் மிகப்பெரிய நஷ்டமடைந்து விட்டார் என்று சொல்லி அவசரமாக தன்னுடைய போர்வை எடுத்து போட்டிக் கொண்டு வேகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய மகள் ஹஃப்ஸாவை கேட்டாங்க. ஹஃப்ஸா, இன்றைக்கு யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய மனைவிமார்களில் யாராவது ஒருவர் எதிர்த்து பேசிட்டாங்களா? சொன்னாங்க, என்னுடைய தந்தையே எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லை, இன்றைக்கு காலை முதல் மாலை வரைக்கும் நபி அவர்களோட பேசாம கதைக்காம கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனைவி சொன்னார்கள். அதற்கு மதியாவது உடனடியாக தன்னுடைய மகள் ஹஃப்ஸாட்ட சொன்னார்கள், ஹஃப்ஸா நீங்க மாத்திரம் அப்படி நடந்துடாதீங்க,
நபி அவர்களுக்கு கூட தந்தையுடன் இருக்கிற நெருக்கத்தை வைத்து நீங்க மற்ற மனைவிமார்கள் மாதிரி நபி அவர்களுடன் இந்த மாதிரி நடந்துடாதீங்க. நபி அவர்களை கோபப்படுத்தினால் அல்லாஹ் அவரை கோபப்படுத்திய மாதிரி எதை சொல்ல பாருவோம்? அவர்களை கூட அவர்களுடைய மனைவி ஏதாவது ஒரு கட்டத்தில் எதிர்த்து பேசி இருக்கிறார்கள்.
அதனால் அவ்வாறு நடந்து விட்டது என்றால் நாம் என்ன யோசிக்கணும்? நாம் பல நூற்றுக்கணக்கான கருவிகள் பேசியிருப்போம், அவர்கள் ஒரே ஒரு தடவை ரெண்டு தடவை தானே பேசி இருக்கிறார்கள். அதை நாங்கள் கண்டும் காணாமல் இருக்க வேண்டும்.
ஏதாவது தவறு நடக்குதா நாங்கள் அவர்கள்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்களால் ஏதாவது தவறு நடக்குதா அவர்கள் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுக்க வேண்டும். இந்த மன்னிப்பு கேட்பது என்பது இது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல, மிக முக்கியமான இஸ்லாமிய பெற்று இருக்க வேண்டிய பண்பு. ஆனால் மாற்று மதத்தவர்கள் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் தான் கொடுத்த வார்த்தையை ஒரு போதும் மீற பெற மாட்டார்கள். அதன் மூலம் ஆயிரம் லட்சக்கணக்கான உயிர்கள் பறிபோனாலும் சரி, அது அவர்களுடைய ஆணவம், அது அவர்களுடைய அகம்பாவம், அது அவர்களுடைய பிடிவாதம்.
அவர்கள் கூட ஒரு பேச்சை கூறுகிறார்கள். முஸ்லிமிடவாய் மதீனாவுக்கு வந்தவுடன் மதீனத்து மக்கள் பேரீட்ட மரங்களுக்கு மகரந்த செய்து கொண்டிருந்தார்கள். நபியர்கள் கேட்டார்கள், என்ன நீங்க செய்வீங்க? இல்ல நாங்கள் பேரீட்ட மரங்களுக்கு மகரந்த செய்து கொண்டிருக்கிறோம்.
நபியர்கள் சொன்னார்கள், நான் கருதுகிறேன் இப்பாது செய்வதன் மூலமாக உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் என்று நான் நினைக்கல. இதை செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி ஒரே மாதிரி தான் உங்களுக்கு விளைச்சல் இருக்கும் என்று நபியவர்கள் சொன்னவுடன் அந்த வருடம் சகாபாக்கள் அந்த மகரந்த சேர்க்கை செய்வதை விட்டு விட்டார்கள். அந்த வருடத்துடைய விளைச்சல் வருமானம் குறைந்து விட்டது. நபியவர்கள் வந்து சொன்னார்கள், யார சூழல்லா, நீங்க சொன்னீங்க நாங்க மகரந்த சேர்க்கையை விட்டு விட்டோம், அதனால வருமானம் குறைந்து விட்டது என்று சொன்னவுடன் நபியவர்களுடைய அந்த பண்பை பாருங்க, பண்பை பாருங்க. அடிப்படையில் நபியவர்கள் பிடிவாதமாக இருக்கல்ல, அதுதான் நஷ்டமோ நான் சொன்ன மாதிரி செய்த நபியவர்கள் சொல்லல.
பின்பகுதியில பெண்களும் இருக்கிறார்கள். பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்திலே
கூறுகிறார்கள், எங்கட காலத்துல பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மகத்திய தொகை ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால மகர் தொகையை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் அந்த சபையில ஆக பின்னால் இருந்த ஒரு பெண்மணி எழுந்து, யா அமீரல் முஃமினீன் அல்லாஹு யுஃஸீனா வ துஸ்லிமுனா அன்த. அமீரல் முஃமினீன் அவர்களே, அல்லாஹ் நமக்கு தருவதற்கு தயார், ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லை போல அந்த பெண்மணி கேட்டார். அதற்கு உமர் கேட்ட தாயே, நீங்க எதை சொல்ல பாருங்க? அந்த பெண்மணி இந்த குரானுடைய ஆயத்தை ஓதி காட்டினார்கள். குரான் அல்லாஹ் கூறுகின்றான், அந்த மனைவிமார்களுக்கு பெரிய ஒரு தொற்றுமையை நீங்கள் கொடுத்தாலும் அவர்களிருந்து எதையுமே திருப்பி எடுக்காதீர்கள். அல்லாஹ் சர்வதற்கு தயார். அவர்களே உங்களுக்கு தான் விருப்பம் இல்லை போல என்று சொல்லி அந்த சபையில பகிரங்கமா சொன்னதும் அதற்கு மறும் பகிரங்கமா சொன்னார்கள், இந்த பெண் சரியாக சொல்லிவிட்டார், இந்த பெண் சரியானதை சொல்லிவிட்டார், உமர் தான் பிழைத்து விட்டார், தவறு செய்து விட்டார். அந்த முழு சபையில சத்தமா சொன்னார்கள், அந்த முழு சபையில சத்தமாக சொன்னார்கள், நபியவர்களுக்கு
பின்னால யாரும் நபியாக வர முடியாது. அவ்வாறு நபியாக வருவதற்கு தகுதி தான் அதற்கு அமர் ரவியல்லாக வாழ்ந்தோம்.
அவர்களுடைய வேகம், ஈமானுடைய பலம். அவர்கள் ஒரு பாதையில நடந்தால் சேத்தானுக்கே தைரியம் இல்லை அந்த பாதையில் நடப்பதற்கு. அவர் மற்றொரு பாதையை தெரிவு செய்வான். அத்தகைய உமர்வதியல்லாஹ் அன்ஹும் இப்படி சொல்றத நீங்க மானத்தை வாங்கிட்டீங்க, இந்த சபையை கேவலப்படுத்திட்டீங்க, உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை நான் எடுப்பேன், மான நஷ்டை இது வளர்க்கும் போடுவேன் என்று சொன்னார்.
என்ன சொன்னாங்க? இந்த பெண் சரியாக சொல்லி கொடுத்தார். உமர் தான் விலை செய்து கொடுத்தார். மேலான சரியாக்களை சகோதரர்களே, அந்த பெண்களிடத்துல அதற்கு உமர் உதயம்தான் பண்ணுவோம். தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்கின்றார்கள். மதீனத்து மக்கள்கிட்ட நபி அவர்களே சொன்னார்கள், உங்களுக்கு தான் நல்ல முறையில தெரியும் என்று செய்திருக்கக்கூடிய நேரத்துல சில நேரங்களில் நம்முடைய மனைவி அவள் தவறு செய்தார், அதில் அவளுக்கு எதிராக நம்மால் ஒரு தவறு நடந்து கொண்டது என்றால் பரவாயில்லை, நடந்துட்டேன், நான் பேசியது மிஸ்டே, நான் சொன்னது மிஸ்டே, நான் செய்தது தவறு, பிளீஸ் நீங்க என்ன மன்னிச்சுக்கோங்க. நாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் காலை முதல் மாலை வரைக்கும் எத்தனை தடவை யார் யாருக்கோ சொறி கூறுகின்றோம். வெளியில போனா ரோட்ல சொறி, ஹாஸ்பிட்டல்ல சொறி, வைத்தியசாலையில சொறி, சூப்பர் மார்க்கெட்ல சொறி, ஆசிரியருக்கு சொறி, பொருளுக்கு சொறி. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நாங்க யார் யாருக்கோ சொறி கூறுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கை கூறாவும் எங்களுக்கு செதுமை செய்யக்கூடிய மனைவிக்கு ஒரே ஒரு தடவை சொறிந்து கூறியிருப்போமா? என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு மனைவிட்ட கேட்டிருப்போமா? அதையோட ஒருபடி மேலேறி சமீப காலமாக யார் யாருக்கோ எல்லாம் எத்தனை அனுப்புகின்றோம், ஒய்ஃப் மெசேஜ் அனுப்புகின்றோம். எங்களுக்கு நேருக்கு நேர் பேஸ் டு பேஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். வெளியில வந்ததோட டாரிங் சொல்லி மன்னிச்சுக்கோங்க, என்னால நான் இப்படி பேசிட்டேன், ஒய்ஃப் மெசேஜ் ஒன்று பேசி எங்களை எத்தனை பேர் நாங்கள் அனுப்பியிருப்போம். மேலான பெரியாக்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நம்மால தவறு நடத்தால் அந்த தவறுக்கு நாம் மன்னிப்பு கேட்போம். அவர்களால தவறு நடத்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுப்போம். நபியவர்கள் ஒருவர் வந்து கேட்கப்பட்டார், என்னுடைய வேலைக்காரனை ஒரு தடவை நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்கணும்? நபியவர்கள் சொன்னார்கள், உங்கள்கிட்ட வேலை செய்யற வேலைக்காரனை ஒரு நாளைக்கு 70 தடவை மன்னிங்க. வேலைக்காரரை 70 தடவை மன்னிக்கணும். நம்முடைய மனைவி வாழ்க்கை துணைவி, அவரை எத்தனை தடவை நாங்க மன்னிக்கோணும்? மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுக்கணும். சரி, அவர்கள் மன்னிப்பு கேட்கல, இல்லங்க நான் இப்படி செய்யவே இல்லை, நான் இப்படி சொல்லவே இல்லை, நாங்க சில நேரம் கூறுவார்கள், இல்ல நீ இவரோட ஒழுங்கு தொடரும், இவரோட பேசிக் கொண்டிருந்தது நான் தூரத்திலிருந்து கண்டேன். பெரியாசிரே சகோதரர்களே, அந்த பெண்மணி கூறுகின்றார், இல்ல நான் அவரை சந்திக்கவே இல்லை, நான் அவருடன் பேசல, அவருடன் எனக்கு தொடர்பு இல்ல. சில நேரங்களில் சின்ன சின்ன தவறுகள் அது பெரிய மூதாக்கரமாக ஆகி அந்த பெண்ணுடைய தந்தை, அந்த பெண்ணுடைய தாய், அந்த பெண்ணுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் அழைக்கப்பட்டு நடந்தது சின்ன விஷயம்தான். அவர் கூறுகின்றான், நான் செய்யல. இப்பொழுது அங்க மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தே ஏற்பட்டுவிடும். என்ன, அவளுடைய முழு குடும்பத்திற்கும் அவளுடைய தவறு அங்கே தெரியப்படுத்தப்பட்டு அவர் செய்யவில்லை என்றால் அங்கே நீங்கள் குரூப் பண்ணுங்க, நீங்கள் நிரூபிங்க, முழு குடும்பத்துடைய அங்கத்தினர்களும் அழைக்கப்படுகின்றார்கள். மேலாண் பெரியார்களே, சகோதரர்களே, அதை செய்தாலே தரம் நபிமார்களால தவறு செய்ய இயலாது, பாவம் செய்ய இயலாது, பொய் சொல்ல இயலாது. ஏன்? அவர்கள் மாசூம், பாவங்களிலிருந்து அதாவது தவறுகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்களை அத்தா அவை பாதுகாத்திருக்கிறார். அதில் செய்தாலே தரம் ஒரு தடவை ஒரு மனிதனை பார்த்திருக்கின்றார், அவர் திருடி விட்டார். அவரை பார்த்து அவரை செய்தாரு சொன்னாங்க, அவர் சொன்னாரு என்னை படித்தந்த இறைவனின் சத்தியமாக நான் திருடல்ல. அவர் திருடியதை அதில் செய்தாரு சொல்லலாம் பார்த்தார்கள். இவர்கள் கூறுகின்றார்கள், நீங்க திருடிப்பீங்க. அவர் கூறுகின்றார், இல்ல நான் திருடல்ல. அதில் செய்தாரு தரா சொல்லலாம் நடந்து கொண்ட விதத்தை பாருங்க. நான் அல்லாவுக்கும் ஈமான் கொண்டிருக்கேன், நான் என்னை பொய்ப்படுத்துகின்றேன், என்னுடைய கண் தவறாக பார்த்திருக்கும், நான் பார்த்தவை விலை போன்று அவர்களால் தவறு செய்ய முடியாது,
இருந்தாலும் மற்றவரை பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துல அதை சொன்னார்கள். அல்லாஹ்வால் ஈமான் கொண்டு கொண்டேன், நான் என்னை பின்பற்றுகின்றேன். சில பேர் அவர்கள் தவறு செய்ய சொன்னால் உடனடியாக நாம் அதை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் அதுக்கு பின்னால அந்த பொய்யா சில வேலை பொய் இல்ல, இவர் இதை நம்பிட்டாரு, நான் செய்ய உண்மைய நண்பராக இல்ல. அதனால அதை ப்ரூவ் பண்ண இன்னும் எத்தனையோ பொய்கள் அங்கே புதிய புதிய பொய்கள் உருவாகும். இதுதான் சரியாக சகோதரர்களே. அதனால் நம்மால் தவறு நடந்தா அதற்கு நாம் மன்னிப்பு கேட்போம். அவர்களால் தவறு நடந்துவிட்டால் அவர்கள் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுப்போம். அவர்களால் தவறு நடக்கவில்லை என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, அந்த தவறுகளை படிக்க கிடக்கிற ஒரு திறன் பேசிக் கொண்டே இருப்பார்.
திருமணம் முடிச்ச ஆரம்ப காலம் அந்த பெண்ணுக்கு பெரிய அனுபவங்கள் இல்லை. 17-18 வயசு, கணவனுடன் எப்படி வாழணும், எப்படி பேசணும், மாமியாரோட மாமனாரோட எப்படி பழகணும் என்று பெருசா தெரியாது.
ஏதாவது ஒரு ஆசிரியர் சொல்லிக்கொண்டால் 10 வருடங்களுக்கு பின்னால அதை கணவன் வைத்துக் கொண்டு இன்று வரைக்கும் சொல்லி சொல்லி அந்த பெண்ணை
அதாவது வாக்கு வரைந்து கொண்டே இருப்பார். இது வீடுகள்ல மாத்திரம் அல்ல, சில நேரங்கள்ல மதுர சாக்கள் உள்ள உத்தாதமாக்கள், பாடசாலைகள் உள்ள மாணவர்கள் உள்ள ஆசிரியர்கள்,
சிறு பிள்ளை தனத்தில் ஏதாவது சொல்லி இருப்பார், செய்திருப்பார், எதையாவது எதிர்த்து பேசியிருப்பார். வருடங்கள் கழித்தாலும் அதை அடிக்கடி சொல்லி சொல்லி நீங்க இப்படி சொன்னவர் தானே, நீங்க இப்படி பேசினவர் தானே.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதுல சமாதியமாக காலத்துல விரிவாக சொல்ல நேரம் இல்ல. ஒரு பெண் தவறு செய்து கொண்டிருந்தால் அந்த தவறுக்குரிய அச்சு அடிக்கப்பட்டு விட்டது. அந்த பெண்ணுடைய தந்தை வந்து அதற்கு அமரத்தை கேட்கிறாங்க, என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் மாப்பிள்ள பேச போகின்றேன். அதற்கு அமர் உதயம்தான் சொன்னார்கள், அவன மகளுக்கு நீங்க மாப்பிள்ளை பேசுற நேரத்துல அவளை பத்திரிக்க மாதிரி தான் மாப்பிள்ள பேசணும். கடந்த காலங்களில் அவள் தவறு செய்து அவளுக்கு அத்தளித்த விடயத்தை வெளியில நீங்கள் சொன்னீங்கண்டா அவள முகத்துல நான் காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அடித்து விடுவேன் என்றார்கள். அதற்கு அமர்வுள்ளதாகுவார். மேலான் பெரியார்களே, சகோதரர்களே, மறுபடியில் நடவு நடக்கும் போது பாராட்டும் அவர்களுக்கு சந்தோஷமா, மாஷா அல்லாஹ், இந்த உணவை நல்ல முறையில சமைச்சிருக்கிறீங்க, இந்த டீய நல்ல முறையில போட்டிருக்கிறீங்க, இந்த ஆடையை நல்ல முறையில நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, பிள்ளைய இந்த மாதிரி வளர்த்தெடுத்திருக்கிறீங்க, அந்த மாஷா அல்லாஹ், அந்த வஹுவா என்ற வார்த்தை அடிக்கடி நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும். சில நேரங்கள்ல மனிதர்களுடைய குறைகளை மாத்திரம் தான் பேசுவோம். அவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் விளங்காது, அவளை திரு செய்யாது, அவளை மாற்றாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நலவுகளையும் பேசுவோம். நலவுகள் நடக்கும் பொழுது வாய் நிறைய பாராட்டுவோம். அதுல அதிகா சேர்ந்தாகும், அவர்களை பாடும் பொழுதும் மரணித்ததற்கு பின்னாலும் நம்மவர்கள் அடிக்கடி வீட்டில் எதையாவது சமைத்தா கூட, ஏதாவது மிருகத்தை அறுத்தா கூட சொல்லுவாங்க, ஹதீஜாவுடைய நண்பிகளுக்கு அனுப்பி வைங்க, ஹதீஜாவுடைய தோழிகளுக்கு அனுப்பி வைங்க. அடிக்கடி ஹதீஜாவை ஞாபகப்படுத்தும் பொழுது ஒரு தடவை ஆயிஷா அண்ணா சொன்னார்கள், யார் சூழல்லா என்ன இன்னும் அந்த ஹதீஜாவை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறீங்க. ஹல்காலத்தின் அதுதான் அவள் ஒரு வயோதிப்பை பெண்மணித்தானே, அவள் ஒரு சிறுமித்தானே, நான் மக்களோட நபியா அனுப்பப்பட்டிருந்தேன், முழு மக்களுக்கு மக்களும் என்னை உதறி தள்ளி விட்டார்கள், ஹதீஜா மாத்திரம் தான் என்னை அரைவணைத்து கொண்டார், முழு மக்களுக்கு மக்கள் என்னுடைய செவிலின் நின்பது உட்பட என்னை நிராகரித்தார்கள். பெண்களின் முதலாவது என்னை கொண்டு ஈமான் கொண்டது ஹதீஜா, என்னை அரவணைத்தது ஹதீஜா, அவளுடைய அனைத்து செல்வங்களையும் எனக்காக செலவு செய்தது ஹதீஜா. அது மாத்திரமல்ல, அவளுடைய அந்த ரொம்ப வசதியான அந்த காலத்துல தாயும் இல்ல தந்தையும் இல்ல, அவள்கிட்ட நான் வேலை செய்து கொண்டிருந்த அவளுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்த என்னை ஹதீஜாவுடைய மனைவியாக தன்னுடைய கணவனாக எடுத்துக் கொண்டது மாத்திரமல்ல, ஹதீஜாவின் மூலமாக தான் அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை கூட தந்தான். அதனால ஹதீஜாவை விட சிறந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் எனக்கு தரவே இல்லை. வாழும் பொழுதும் பாராட்டுவார்கள், பின்னாலும் பாராட்டுவார்கள்,
பெரியார்களே, அன்பிற்குரிய கனவாங்களே சகோதரர்களே, அதனால நனவுகள் நடக்கும் பொழுது அந்த நனவுகளை பாராட்ட வேண்டும், பேச வேண்டும். எங்க சமூகத்தில் உள்ள ஒரு கஷப்பான உண்மைதான் என்னன்னா, ஒருவர்கள் நூறு குடியர்கள் இருக்குது, பத்து வகையான தவறான நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தைகள், அதாவது பத்து தான் நனவுகள் இருக்குது, தொண்ணூறு செருவிகள் இருக்குது. சில நேரங்களில் தொண்ணூறு நனவுகள் இருக்கும், பத்து செருவிகள் இருக்கும். அந்த தொண்ணூறு வகையான நனவை நாங்கள் மறந்து விடுவோம். அந்த பத்து விதமான செருவியை தான் எடுத்ததில்லை சொல்லும். அவற்றுள்ள நனவுகளை நாங்கள் பேசுவோம், நன்மைகளை பற்றி மக்கள்கிட்ட பரிந்துரைப்போம், மக்கள் அதை பற்றி பாராட்டுவோம். நனவுகளை பேசுவதன் மூலமாக அன்பும் இரக்கம் ஒட்டுமை ஏற்படும். கேள்விகள் தவறுகள் பாவங்களை பற்றி பேசுவதன் மூலமா அதன் மூலம் விரோதமும் குரோதமும் ஏற்படும். வீடுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு அமைய வேண்டும், அதன் மூலம் தான் குழந்தைகள் நல்லவர்களாக உருவாகுவார். அதன் உமது நாட்டில் அஜீத் ரஹ்மஹுல்லா இந்த உலகத்தில் போற்றப்படுவதற்கு காரணம் அவருடைய தந்தை அப்துல் அஜீஸ் என்று சொல்லக்கூடியவர். அந்த அப்துல் அஜீஸ் நல்லவராக உருவானதற்கு காரணம் அவருடைய தந்தை ஆசிம் என்று சொல்லக்கூடிய ஒருவர். அந்த ஆசிமுடைய மனைவி யாரு? ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மருமகள். ஆசிம் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மருமகள். ஆசிமுடைய மனைவி யாருன்னா அந்த பால்கார பெண்மணி. நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிற வரலாறு சரித்திரம், இரவுல உமாவும் மகள் பேசிக் கொள்வாங்க. உமா சொல்லுவாங்க, மகள்த மகள் பால்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்திருங்க. மகள் சொல்லுவாங்க, இல்ல தாயே அமீர் மும்மனே தடை செய்திருக்கிறாரே, பால்ல தண்ணீரை கலக்க கூடாது. அப்பொழுது அந்த தாய் கூறுவார், அமீர் மும்மினி என்ன பார்த்து கொண்டா இருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த மகள் சொல்லுவா, அமீர் மும்மினி பார்க்காட்டியும் என்னையும் உங்களையும் அந்த அமீர் மும்மினே நீ படைத்த ரப்பல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அல்லாஹ்வுடைய பயம் அந்த பால்கார பெண்மணிக்கு இருந்தது. அதன் பிரதிபலன் அவருடைய மகன் அப்துல் அஜீஸ், அதனுடைய பிரதிபலன் அவருடைய பேரன் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மஹுல்லாஹு அலைஹி பிரதிபலித்திருக்கிறது. அதனால நாம் நல்லவர்களாக வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய ரகசியமான நேரம் வீட்டுக்குள்ளே கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள், குழந்தைகள் யாரும் இல்லை, நாங்கள் அறைக்குள்ளே இருக்கின்றோம், நம்முடைய கண்கள் ஹராமை பார்க்கின்றது, நம்முடைய காதுகள் ஹராமை கேட்கின்றது, இன்னும் பலவிதமான ரகசியமான தவறுகளில் நாங்கள் ஈடுபடுகின்றோம் என்றால் அதில் குழந்தைகள் நிச்சயமாக பிரதிபலனை ஏற்படுத்தும். ஒரு பெரிய ஒரு அறிஞர் கூறுகிறார், இன்னீரா அப்படிங்களாக
வழிபடாது. ஏன் நான் அப்பக்கு மாறு செய்தால் எனக்கு கீழ் உள்ளவர்கள் கூட கட்டுப்பட மாட்டார்கள். அதனால குழந்தைகள் வழிபடுகின்றார்கள் இல்ல, குழந்தைகள் கட்டுப்படுகின்றார்கள் இல்ல, குழந்தைகள் நம்முடைய பேச்சை கேட்கிறார்கள் இல்லாண்டா, நாம் தந்தை மாறு தாய் மாறு கணவன் மனைவி யோசிக்கணும். எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குது, நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுத்துகிறோம் இல்ல, அல்லாவுக்கு வழிபடுகின்றோம் இல்ல, அல்லாவுக்கு மாற்றமாக நடப்பதின் மூலமாக அவர்கள் நமக்கு மாற்றமாக நடந்திருந்தார். மீதான பெரியார்களே, அன்புக்குரிய கணவன்களே, சகோதரர்களே, என்னோட குழந்தைகள் மிகப்பெரிய செல்வம், அவர்களை நல்லவர்களாக உணர்ந்து ஆளாக்கணும். அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு பாரிய பொறுப்பு. அவர்கள் வீட்டுக்குள்ளே அவர்கள் பேசுகிற பேச்சு நடவடிக்கைகள் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் இவைகள் ஒவ்வொன்றின் மூலமாக குழந்தைகள் தன்னுடைய பிரதிபல தாக்கங்கள் ஏற்படும். அதனோட சரியாக சொல்லப்பட்ட பிரகாரம் அதில் சில சூழலாக தன்னுள்ள வலையில் தங்கம் வாழ்ந்து காட்டிய பிரகாரம் நம்முடைய குடும்ப கட்டமைப்பு அதாவது குடும்ப வாழ்க்கை இன்னொரு வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லா பண்ண அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தோப்பீ செய்வானாக. அத்தகையா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை வந்து பயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை வந்து பயாக,
உலகத்தின்